துப்பறியும் சாம்பு. எழுதியவர் தேவன். அத்தியாயம் 15. முந்திரி பருப்பு, பருப்பு தேங்காய். ராவ் சாஹிப் நடராஜ ஐயர் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமாகி நீடாமங்கலத்தில் அதி விமர்சையாக நடந்ததை சென்னை வாசிகள் அத்தனை பேரும் அறிவார்கள். நடராஜ ஐயர் நூற்றுக்கணக்கில் பத்திரிகைகள் அச்சடித்து விநியோகம் செய்ததால் அந்த கல்யாணம் அப்படி பிரபலமாகிவிடவில்லை. துப்பறியும் நிபுணர் ஸ்ரீமான் சாம்பு அந்த கல்யாணத்துக்கு விஜயம் செய்து திருவிளையாடல்களில் ஒன்றை நடத்தி காண்பித்ததுதான் அதற்கு காரணமாகும். முதலில் சாம்பு கல்யாணத்துக்கு வருவதற்கு மறுத்தான்.
எனக்கு கல்யாண சாப்பாடு ஒத்துக்கொள்ளாது சார் என்றான்.
நடராஜ ஐயருக்கு சாம்புவை விட்டு போக இஷ்டமில்லை. உங்களுக்கு வீட்டு சமையல் மாதிரி செய்து போட சொல்கிறேன் என்று வற்புறுத்தி அழைத்து கொண்டு போனார். எங்கே கல்யாண சாப்பாடே கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயந்த சாம்பு,
அதற்காக சொல்லவில்லை, எனக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் தயார் செய்ய வேண்டாம்
என்று சொல்லிவிட்டு வர ஒப்புக்கொண்டான். நீடாமங்கலத்தில் சாம்பு ஒரு கண்காட்சியாக இருந்தான். அவன் பிரபல துப்பறிபவன் என்று அறிந்தவர்கள் மரியாதையுடன் நடந்து கொண்டார்கள். அப்படி இல்லாமல் சாதாரணமாக பார்ப்பவர்கள் சாம்புவை ஒரு நூதன பிராணி என்று நினைத்தார்கள். முன்போல் இல்லாமல் இப்போது சாம்பு ஒண்டி ஒடுங்காமல் 4 பேர் முன் தைரியமாக வந்து உட்கார ஆரம்பித்தான். ஆகையால் எல்லார் கண்ணிலும் பட்டான். மாப்பிள்ளை மணப்பெண்ணை விட சாம்பு அதிகம் கவனத்தை கவர்ந்தான். முக்கியமாக சம்பந்தி வீட்டாருக்கு சாம்பு இன்னான் என்று தெரிந்ததும் அவர்களுக்கு நடராஜ ஐயரிடமே மதிப்பு அதிகம் ஏற்பட்டது. சாம்பு வரும்போதெல்லாம் அவர்கள் பிரமாதமாக உபசரித்தார்கள். கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்று சம்பந்தி வீட்டில் தடபுடலில் ஓர் இரட்டை வட கடிகார சங்கிலி எங்கேயோ தவறிவிட்டது. இப்போது பவுன் விற்கும் விலையில் 15 பவுன் சங்கிலி காணாமல் போனது பெரும் நஷ்டம் என்றாலும் சாம்புவிடம் இந்த அற்ப விஷயத்தை சொல்லிக் கொண்டிருப்பதா என்று சம்பந்தி யோசனை செய்தார். ஒரு சமயம் சொல்வோம் என்று நினைத்தார். சாம்புவை நேரில் பார்த்தபோது வேண்டாம் என்று எண்ணினார். சாம்பு ஒன்றும் அறியாதவனாக சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு பிள்ளை வீட்டுக்கும் பெண் வீட்டுக்கும் நடை போட்டு கொண்டிருந்தான். மற்ற வேளைகளில் ஓரமாக இருக்கும் தூணாக பார்த்து சாய்ந்து கண்மூடி உட்கார்ந்தான். இப்படி அவன் கண்மூடி உட்கார்ந்த சமயம் ஒரு போக்கிரி பயல் சாம்புவின் அங்கவஸ்திரத்துக்கும் தூணுக்கும் சேர்த்து முடி போட்டுவிட்டான். இவ்வளவு தூரம் சாம்புவை மெய்மறக்க வைத்தது ஒரு அற்புதமான விஷயம்தான். அது மணமக்கள் ஊஞ்சலாடும் போது கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒரு ஜோடி முந்திரி பருப்பு, பருப்பு தேங்காய்தான். சாம்புவுக்கு முந்திரி பருப்பு என்றாலே பைத்தியம். சென்னை ஹோட்டல்களில் அவன் ஓரணா பொட்டலங்கள் வாங்கி சாப்பிடுவதுண்டு. ஆனால் இவ்வளவு முந்திரி பருப்பு சர்க்கரை பாகுடன் ஒரு கூம்பாக நிற்பதை பார்த்தவுடன் அவன் வாயில் நீர் சுரந்தது. எப்படியாவது ஒரு விள்ளல் அதில் எடுத்து வாயில் போட்டுக்கொள்ள வேண்டுமென்ற அவா பிறந்தது. ஆகவே பருப்பு தேங்காயின் மீது அவன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு அவனுக்கு வேறொன்றிலும் கவனம் செல்லவில்லை. அவனை கவனித்து வேளா வேளைக்கு காப்பி பலகாரம் கொடுத்தவள் ஸ்ரீமதி தர்மாம்பாள். அவளுக்கு 50 வயது இருக்கும். சிலருக்கு எல்லோருடனும் சொந்தம் கொண்டாடும் சக்தியை ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறான். எப்படியோ பல மூளை முடுக்குகளில் தேடி ஓர் உறவை சொல்லி அவர்கள் உறவினர்கள் என்ற பாக்கியதையை கொண்டு வந்து விடுவார்கள். சம்பந்தி வீட்டுக்கு அம்மாதிரி உறவினர்களான தர்மாம்பாள் அதேபோல் நடராஜரையர் அகத்திலும் ஓர் உறவை ஏற்படுத்தி கொண்டு இரண்டு சம்பந்தி வீட்டுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். ஆகவே சாம்பு எங்கிருந்தாலும் அவளுடைய கண்ணுக்கு தப்பவில்லை. கல்யாண காரியங்கள் அனைத்திலும் பங்கெடுத்து கொண்டு செய்தவளாகையால் சம்பந்தி வீட்டில் அவளுக்கு சகல உரிமைகளும் இருந்தன. சம்பந்திக்கு இவ்வளவு வேண்டியவள். நடராஜ ஐயர் வீட்டிலும் தாராளமாக புழங்கினதில் ஆச்சரியமில்லை. சாம்பு தன் ஸ்மரணை இல்லாமல் இருந்தான். அவனுடைய ஒரே குறி பருப்பு தேங்காயில் ஒரு பகுதியை விண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான். பருப்பு தேங்காய் நடராஜ ஐயர் வீட்டில் இருந்தபோது அதன் அருகாமையிலேயே சுற்றி பார்த்தான். அதை தொடுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. பிறகு அது பெண் வீட்டுக்கு வந்தது. அங்கே ஒரு அறையின் மூலையில் வைக்கப்பட்டது. அங்கேயும் அதை துளி விண்டு கொள்ள சாம்பு முயன்று வந்தான். ஆனால் கல்யாண வீட்டில் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குமா? சாம்பு அந்த அறைக்குள் சந்தர்ப்பம் பார்த்து நுழைந்து விட்டான். ஆனால் எதிர்பாராத விதமாக அப்போது சம்பந்தி வீட்டு ஸ்திரீகள் இரண்டொருவர் வந்துவிட்டார்கள். கிட்டத்தட்ட அதை தொடப்போனவன் சட்டென்று ஒதுங்கிக் கொண்டான். சாதாரண மனிதர்கள் யாராவது அப்படி செய்திருந்தால் அதை யாரும் கவனித்திருக்கவே மாட்டார்கள். கவனித்திருந்தாலும் பொருட்படுத்தியிருக்க மாட்டார்கள்.
ஆனானப்பட்ட சாம்பு ஒரு துரும்பை எடுத்து கிள்ளி போட்டாலும் அதற்கொரு அர்த்தத்தை ஜனங்கள் கற்பிக்க மாட்டார்களா? இந்த விஷயம் ஒரே நிமிஷத்தில் சம்பந்தியின் காதுக்கு எட்டியது. சாம்பு பருப்பு தேங்காயின் மீது ஒரு கண் போட்டிருக்கிறார். இதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும்.
சம்பந்தி இப்படி அபிப்பிராயப்பட்ட போது அங்கே தர்மாம்பாள், அதெல்லாம் ஒன்றும் இராது, அவர் பாவம் ஏதோ யோசனையாக இருக்கிறார், நான் பார்த்து பார்த்து எல்லாம் செய்து வைக்கிறேன் என்றாள்.
சம்பந்தியும் இருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டார். அடுத்தபடியாக சம்பந்தியின் காதில் சாம்புவை பற்றிய செய்தி விழுந்தது. சாம்பு கல்யாண வீட்டு சமையற்காரனை இந்த வீட்டு பட்சணங்கள் செய்தது யார் என்று விசாரித்தானாம். பிறகு பருப்பு தேங்காய் செய்தது யார் என்று குறிப்பிட்டு கேட்டானாம். சமையற்காரன் தனக்கு தெரியாதென்று சொன்னானாம்.
இந்த விவரங்கள் அந்த பரிசாரகனே சம்பந்தியிடம் தெரிவித்தான். அப்போது அங்கே வந்த தர்மாம்பாள், நம்ம கல்யாணத்து சமையல் பக்ஷணங்கள் எல்லாம் வெகு தரமாக இருக்கிறதோ இல்லையோ, சாம்பு அதற்காக விசாரித்திருப்பார் என்று சொன்னாள்.
மறுபடியும் சம்பந்தி அந்த விஷயத்தை அதோடு விட்டுவிட்டார். சாம்பு மட்டும் பருப்பு தேங்காயை அதோடு விடவில்லை. சர்க்கரை பாகுடன் கம்பீரமாக நிற்கும் அந்த பருப்பு தேங்காயில் துளியாவது வெண்டு வாயில் போட்டுக்கொள்ளாவிட்டால் அவன் மனம் நிம்மதி அடையாது போல் இருந்தது. அதற்கு அவன் இரவு வேளையையே எதிர்பார்த்து காத்திருந்தான். அன்று விருந்து நடந்து படுத்து கொள்ளும்போது 12:00. கல்யாண வீட்டு ஹாலில் ஒரு கேஸ் லைட் வர வர மங்கிக் கொண்டு எரிந்து கொண்டிருந்தது. கூடத்தில் நாற்புறமும் விருந்தாளிகள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் குரட்டை சத்தங்கள் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு கொண்டிருந்தன. அவன் மனக்கண்முன் அந்த முந்திரி பருப்பு பருப்பு தேங்காய் அப்போதும் நின்றது. சாம்பு மெல்ல எழுந்தான். தூங்குபவர்களை தாண்டி கொண்டு பருப்பு தேங்காய் வைத்திருக்கும் அறையை நோக்கி நடந்தான். அறைக்குள் யாரும் இல்லை. சரியான சமயம். திருடன் நுழைவது போல் சாம்பு நுழைந்தான். ஒரு கணம் சாம்பு தன்னை பற்றி நினைத்து கொண்டான். தன் கௌரவம் என்ன? தான் செய்ய போகிற காரியம் என்ன? பெரிய ஜமீன்தார்கள், வியாபாரிகள், ஏன் போலீஸ் அதிகாரிகள் அவனுக்கு எத்தனை கௌரவம் வைத்திருந்தார்கள். இப்போது கேவலம் ஒரு பருப்பு தேங்காய்க்காக அவ்வளவையும் மறப்பதா? சாம்பு சற்று நின்றான். அவன் தயங்கிய போது அந்த பண்டம் அவன் கண்முன் நின்றது. உடனே அவன் மன உறுதி தளர்ந்தது. யாருக்கு தெரிய போகிறது இப்போது நாம் செய்வது என்று மேலே நடந்து சென்றான். எதிரில் பருப்பு தேங்காய். இடது கையால் அதை பிடித்து கொண்டு வலது கையால் அதை முறிக்கப் போனான். அந்த அறையின் மூலையில் யாரோ அசையும் சத்தம் கேட்டது. அடுத்த கணம் அவன் கையை மற்றொரு கை பற்றி கொண்டது. விடு அதை என்று அதட்டல் கேட்டது. சாம்பு நிமிர்ந்து பார்த்தான். தர்மாம்பாள்தான் அதை பிடித்திருந்தாள். அவள் அந்த அறையில் படுத்திருந்ததை அவன் கவனிக்கவில்லை. என்ன மடத்தனம், விடு அதை என்றாள் அவள்.
நேதான் விடு, எனக்கு வேண்டும் என்றான் சாம்பு.
நன்றாயிருக்கிறதுடி, இது திருடன் மாதிரி வந்து.
யாரை பார்த்து திருடன் என்கிறாய்? நீதான் திருடி மாதிரி வந்திருக்கிறாய் என்றான் சாம்பு.
கூடத்தில் படுத்திருந்தவர் ஒருவர் தூக்கம் கலைந்து கண்ணை விழித்து பார்த்தார். அவருக்கு அரை தூக்கத்தில் ஒரு ஸ்திரீயும் புருஷனும் வாக்குவாதம் செய்து கொண்டு நிற்பது கேட்டது. சடேர் என்று எழுந்தார். சாம்புவின் பிடரியில் ஓங்கி ஓர் அறை அறைந்து கையை பிடித்திழுத்து வெளியே வீசினார். சாம்பு நிலை கலங்கி வெளியே வந்து அவருடன் மோதிக்கொண்டான். அவன் கண் முன்னால் நட்சத்திரங்கள் பறந்தன. அவன் கையில் கெட்டியாக பிடித்திருந்த அவன் உள்ளத்தை பறிகொடுத்த பருப்பு தேங்காய் துப்பாக்கியிலிருந்து விடுபட்ட குண்டு போல் கிளம்பி ஒரு கல் தூணில் மோதி 3 சுக்களாக விழுந்தது. இந்த களேபரங்கள் நடப்பதற்குள் கூடத்தில் படுத்திருந்தவர்கள் அவ்வளவு பேரும் எழுந்துவிட்டார்கள். சாம்புவுக்கு அடிப்பட்ட ஆயாசத்தை விட இவ்வளவு பேர் முன்னிலையில் அவமானப்படப் போவது அதிக வேதனையை உண்டாக்கியது. அவன் தலை கிறுகிறுவென்று சுற்றி மயக்கமே வந்துவிட்டது. 1-2 பேர் ஓடிப்போய் அவனை பிடித்து கொண்டார்கள். அவர்கள் பிடியிலேயே சாம்பு மூர்ச்சையடைந்தான். பருப்பு தேங்காய் சுக்கல்களை எடுக்கப் போன ஒருவர் 2 சுக்கல்கள் சேர்ந்தாற்போல் வருவதை கவனித்தார். அவைகள் இரண்டையும் இணைத்தது ஒரு தங்க சங்கிலி என்பதை அவர் கண்டதும் ஒரு கூச்சலே போட்டுவிட்டார். துரிதமாக நடந்த இந்த சம்பவங்களினால் திகைத்து போயிருந்த தர்மாம்பாள் அதை பொறுக்க இப்போதுதான் ஓடிவந்தாள். சங்கிலியை எடுத்து காண்பித்து கொண்டு ஒருவர் நிற்பதை பார்த்தவள் அப்படியே சிலையாக நின்றுவிட்டாள். ஏதோ கலவரம் என்று கேள்விப்பட்டு சம்பந்தி ஓடோடியும் வந்தார். சாம்பு மயங்கி கிடப்பதையும் தங்க சங்கிலி பருப்பு தேங்காயிலிருந்து வெளிப்பட்டதையும் தர்மாம்பாள் கையை பிசைந்து கொண்டு நிற்பதையும் பார்த்தார்.
அவர் முகத்தை பார்த்ததுமே தர்மாம்பாள் எதிர்பாராத விதமாக கதறிவிட்டாள்.
என் மேல்தான் குற்றம். நான் தான் சங்கிலியை திருடினேன். அதை இந்த பருப்பு தேங்காயில் ஒழித்து வைத்தேன். இங்கே இருந்து இதை கொண்டு போகலாம் என்று நினைத்தேன்.
நீங்கள் சாம்புவை வரவழைத்தீர்கள். அவர் கண்டுபிடித்து இந்த பருப்பு தேங்காயிடம் குறிப்பாக வந்தார். அதை அவர் எப்படித்தான் கண்டாரோ? அவர் மந்திரவாதியோ இட்சினியோ? என்னை திருடி என்று சொல்லிவிட்டார். என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். இந்த சாம்புவின் முகத்தில் விழிக்காமல் கொண்டு போங்கள் என்றாள்.
சம்பந்தி மூக்கின் மேல் விரலை வைத்து கொண்டார். அடடா, சாம்பு எத்தனை பெரிய மேதாவி! நான் சொல்ல வேண்டாம் என்றிருந்த திருட்டை எப்படியோ கண்டுபிடித்து சங்கிலியையும் எடுத்துவிட்டாரே என்று வியந்து போனார்.
சாம்புவை ஜாக்கிரதையாக தமது வீட்டுக்கு கொண்டு போக சொல்லி தம் கட்டிலிலேயே படுக்க வைத்தார். சாம்பு நிம்மதியாக கிடந்தான்.
காலையில் சம்பந்தி சாம்புவை பார்க்க வந்தபோது படுக்கை காலியாக இருந்தது. விடியற்காலை பஸ்ஸில் அவன் சொல்லாமலேயே புறப்பட்டு விட்டான்.
சாம்புவுக்கு நினைவு வந்த பிறகு மேலும் அங்கே தங்குவது பிசகென்றுதான் அவன் கிளம்பியது. ஆனால் சம்பந்திக்கு சாம்பு போய்விட்டதன் காரணம் தன் வீட்டில் சரியானபடி அவனை நடத்தாததுதான் என்று தோன்றியது.
தன் விளாங்காய் மண்டையில் ஒரு சிறு விளாங்காய் அளவு வீக்கத்தை தடவி விட்டு கொண்டு உட்கார்ந்திருந்த சாம்புவுக்கு ஒரு பார்சலும் கடிதமும் வந்தன. பார்சலில் கல்யாண பட்சணங்கள் இருந்தன. முக்கியமாக சாம்புவுக்கு பிடித்த முந்திரி பருப்பு பருப்பு தேங்காய் இருந்தது. இதெல்லாம் எங்கிருந்து வந்ததென்று ஆச்சரியப்பட்டு கொண்டே கவரை உடைத்தான். 100 ரூபாய்க்கு ஒரு செக். தம் வீட்டில் திருட்டு போன சங்கிலியை எடுத்து கொடுத்ததற்கு நடராஜ ஐயரின் வந்தனம். தம் பார்வையில்லாமல் நடந்த சிறு அவமானத்துக்கு மன்னிப்பு கோரி வேண்டுகோள். இவ்வளவும் அடங்கிய ஒரு கடிதமும் அதில் இருந்தன.
சாம்பு ஆச்சரியத்துடன் வாயை பிளந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான்.